நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
அடுத்ததாக, தமிழுக்கும் தமிழ் சமூகம் மேம்பட உழைத்த பெரியார் போன்றவர்களை கூட தமிழர் அல்லாதவர் அப்படியான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இப்போது வேகமாக வளர்ந்து கொண்டுள்ளது. அந்த போக்கு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
அப்படி போனா கடைசியில யாருமே தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே முடிச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா இன்னும் நம்ம வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி வந்து சரியா பண்ணல. இன்று இருக்கின்ற ஜாதி வாரியாக அறியப்பட்டவர்களில் எத்தனை பேர் மற்ற இடங்களிலிருந்து வந்தார்கள் என்பது தெரியாது. டி எம் சவுந்தரராஜன் என்று அற்புதமான ஒரு பாடகர் இருந்தார், சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். அவர்கள் குஜராத்திலிருந்து தான் வந்தார்கள். ஏன்னா டி எம் சவுந்தரராஜன் தமிழர்கள் என்று பழித்து விட முடியுமா? இன்று எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்களில் இவ்வளவு பெரிய உதாரணம், மிக சிறப்பாக கூற வேண்டும் என்றால் எம்ஜிஆருக்கு இவ்வளவு பெரிய ஒரு இமேஜ் வந்த பிம்பம் வந்ததற்கு முக்கியமான காரணம் மூன்று பேர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற இசையமைப்பாளர்கள், கண்ணதாசன் என்ற பாடலாசிரியர், டி எம் சவுந்தரராஜன் என்ற பாடலை பாடியவர். அந்த காலத்தில் இன்று இருப்பது போல் வீடியோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லவுட் ஸ்பீக்கர், கிராமங்களில் லவுட் ஸ்பீக்கர் இருக்கும். அந்த லவுட் ஸ்பீக்கரில் ஒலிபெருக்கியில் இவர்கள் எல்லாம் பாட்டை கேட்பார்கள். பாட்டை கேட்டவுடன் மக்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு எம்ஜிஆரை அங்கு வந்து நிற்பது போல் அவர்களுக்கு தோன்றும். அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பேராண்மை மிக்க ஒரு மனிதனின் செயற்கரிய செயல்களை கூறுவதாக இருக்கும். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும் என்று கண்ணதாசன் எழுதினார். விஸ்வநாதன் இசையமைத்தார். டி எம் சவுந்தரராஜன் பாடினார். ஆனால் இறுதியாக மக்கள் எம்ஜிஆரைத்தான் உருவகித்தார்கள். அப்படி இசையமைத்த விஸ்வநாதன் ஒரு மலையாளி, அதை பாடிய டி எம் சவுந்தரராஜன் ஒரு சௌராஷ்டிரா குஜராத்காரர். இவர்களெல்லாம் ஒதுக்கி விடலாமா? எல்லாரையுமே ஊருக்கு போங்கள் என்று சொல்லிவிடலாமா? வந்தாரை வாழ வைக்கும் வளமார்ந்த செந்தமிழ் தாய் யாரையுமே ஒதுக்கி வைத்ததில்லை. இங்கு வந்தவர்கள், இங்கு தமிழர்களாய் வாழ்ந்தவர்கள் அனைவருமே தமிழர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ் சமுதாயத்தை புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும், புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும் என்ற ரேத்தாவின் வரிகளை கிணங்க தமிழ் சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போட்ட, தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்திய பெரியார் தமிழர் இல்லை என்று யாராவது பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றால் நல்ல மனநல மருத்துவர்களை அவர்கள் ஆலோசிக்க வேண்டியதுதான். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்தோம்னா, அதாவது அண்ணா வந்து ரொம்ப புத்திசாலி, அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு. அப்ப அரசியல் ஆசையை பெரியார் வந்து கடைசி வரைக்கும் அனுமதிக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ ஒரு காரணம் தேடிக்கிட்டு இருந்தபோது பெரியாருடைய திருமணம் ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. ஆனா ஏன் திருமணம் பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். தத்து எடுக்கணும்னா நினைச்சாரு. ஆனா தத்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வயசு வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால தத்து எடுக்க முடியாது. அப்ப தன்னுடைய சொத்துக்களை வந்து சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும், தன்னுடைய கொள்கைகளுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மணியம்மை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருந்தது. இது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஒண்ணை வச்சுதான் அவர் பெரியார் வந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்காக வேண்டி அவங்க அரசியலுக்கு போறாங்க, அரசியல் பிடிச்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஒரு தரம் மணியம்மையுடன் இவர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா ஒருத்தர் இருந்தார், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். அவருடைய வீட்டுல போய் சாப்பிட கூப்பிட்டார். பெரியார் அவர் வீட்டுக்கு போயிருந்தார், மணியம்மை உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப அங்க தூரத்தை சுத்தி சேரியா இருந்ததுனால சுத்தி வந்து கொஞ்சம் இது சுத்தம் இல்லாம இருந்தது. அப்ப கொஞ்சம் துர்நாற்றம் இருக்குன்னு சொல்லி மணியம்மை வந்து கொஞ்சம் மோசுளிச்சாங்க. அப்ப பெரியாருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. பெரியார் வந்து சொன்னாரு, இவங்கெல்லாம் உயரணும்னு சொல்லி நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருக்கணுமா? அங்க உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு கூட நமக்கு எல்லாம் மனப்பான்மை கிடையாதா அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மா ரொம்ப வெட்கப்பட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப வெளியில வரும்போது அவர் வந்து பெரியார்ட்ட வந்து கை கொடுத்து நின்று, ஐயா நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சினார். அப்ப பெரியார் அவர்கிட்ட சொன்னாரு, நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கெல்லாம் வந்தா தானே சுத்தி உள்ள இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அவங்க வந்து உணர்வாங்க அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப பெரிய செல்வந்தரான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். என்ன தேவை இருந்துச்சு அவருக்கு? அவர் நினைச்சு ரெண்டு தரம் அவர் வந்து மாநில முதலமைச்சரை வாங்கன்னு சொல்லி கவர்னர் வந்து அழைப்பு கொடுத்தாரு, வேண்டான்னு சொன்னார். எதையுமே அவருடைய வரலாற்றை சரியாக படித்தால் கலகக்காரர் என்று மட்டும் பார்க்கின்றார்கள். இறைமறுப்பு என்ற ஒன்றை மட்டுமே வைத்து பெரியாரை கணிக்கின்றார்கள். பெரியாருடைய இலட்சியம் கொள்கை இறைமறுப்பு இல்லை. அவருடைய கொள்கை தனி மனிதனுடைய மரியாதை, சுயமரியாதை. சுயமரியாதைக்கு இடைஞ்சலாக ஒரு இறை வழிபாடு இருக்கும் என்றால், இறை வழிபாட்டு முறை இருக்கும் என்றால், அந்த இறை வழிபாட்டு முறை எனக்கு தேவையில்லை. பெரியார் மகளிர் விடுதலையை பற்றி, பெண்மை விடுதலையை பற்றி என்னவெல்லாம் எழுதியிருக்கின்றார் என்பதை பற்றி படித்தார்கள் என்றால், ஏறக்குறைய 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் இப்படி எழுதியிருக்கின்றார் என்பதை உணர்ந்தார்கள் என்றால், பெரியார் என்பவர் ஹீ இஸ் அன் ஆம்னிபொட்டன்ட் ஃபோர்ஸ், ஹீ இஸ் அ காஸ்மிக் ஃபோர்ஸ் என்பதை அவர்களால் உணர முடியும் என்ற நன்றி. நான் பெரியாரின் பக்தனும் இல்லை, பெரியாரை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் இல்லை. நான் படித்ததெல்லாம் என்னுடைய அனுபவத்தினால் 30-35 ஆண்டு காலம் நான் நிர்வாகத்தில் இருந்திருக்கின்றேன். இங்கு எத்தனை எத்தனை கொஞ்சமோ பிரிவினைகள், 1 கோடி என்றால் அது பெரிதாமோ என்ற பாரதியின் வாக்கில் கிடங்க எத்தனை பிரிவினைகள் இருக்கின்றன என்பதை பார்த்திருக்கின்றேன். இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அத்தனை பிரிவினைகளையும் ஒரே அடியாக அடித்து நொறுக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளில் முழுமனதோடு ஈடுபட்டு தனக்கு எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்த ஒரு மாமனிதர் பெரியார் என்பது என்னுடைய கருத்து.
தமிழ் இலக்கியம் பற்றி இவ்வளவு அறிந்து வைத்துள்ளீர்கள், சொல்லுங்களேன், உங்களை கவர்ந்த பகுதி அல்லது உங்களை கவர்ந்த பொருள் அல்லது நூல் எது?
திருக்குறளும் பாரதியார் கவிதைகளும் தான். அந்த காலத்தில் ஒரு மனிதர் வந்து, அதாவது ஒற்றுங்கிறத பற்றி, ஒற்று வேலையை பற்றி எழுதும் போது வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஒற்றனுடைய மிகச்சிறந்த செயல்களை பற்றி அவன் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல இப்ப நான் வந்து கேபினெட் செக்ரட்டேரியட்ல வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன், அமைச்சரவை செயலகத்துல. அப்ப RIW சொல்லி இங்க இருக்காங்களே, ரா இருக்காங்களே, அவங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கிறத பத்தி அவங்களால பேசவே முடியாது, அவங்களுடைய தோல்விகளை பற்றி மட்டும்தான் பேச முடியும். ஏனென்றால் அவைகளெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டிக்குள்ள வந்துடும், அதை பற்றி பேசக்கூடாது. எல்லா நாட்டிலும் இதே தான், இங்கேயும் அதே மாதிரி தான், MI5 MI6 இங்கிலாந்துலயும் அதே மாதிரி தான், அங்க CIA அதே மாதிரி தான், யாரும் பேச முடியாது, உண்மையான வெற்றிகளை பற்றி பேச முடியாது. இது இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் ரியாலிட்டியா இருக்கு. இதை பத்தி ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா, அவர் எப்படிப்பட்ட நுட்பமான அறிவுள்ளவராக இருந்திருக்கணும். கூடுதல் இதை பற்றி சொல்லும் பொழுது, கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் பற்றி சொல்லும் பொழுது, கொஞ்சம் மனப்பிணக்கோடு இருக்கிறது வந்து அது இயல்புதான், கூடுதல் காமத்திற்கு இன்பம், அதுக்கடுத்து கூடுதல் வந்து அதைவிட இன்பம் சொல்லி எழுதுவார். இப்ப இவர் எதை பத்தி சொல்லாம விட்டார், இப்ப நமக்கு ரொம்ப பெரிய இன்னைக்கு உள்ள ஒரு துரதிருஷ்டவசமான ஒன்று என்னன்னா, வள்ளுவருடைய பேர் கூட நமக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்ட ஆடை அணிஞ்சிருந்தான்னு தெரியாது. ஆனா சர்மா வந்து அவருக்கு வந்து கிரேக்க தத்துவ ஞானிகள் மாதிரி இந்த சேலையை போர்த்திக்கிறது மாதிரி ஒரு சைட்ல வந்து இந்த துண்டை வந்து தோல்ல போட்ட மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டாரு. அது ரொம்ப துர்வினை பயனா கலைஞர் கருணாநிதியில இருந்து எல்லாரும் அதை வந்து ஆமோதிச்சு அதான் இப்ப அரசு அங்கீகரிக்கப்பட்ட வள்ளுவர் படமா இருக்கு. எந்த சங்க இலக்கியத்திலும் இப்படிப்பட்ட உடையை நான் வள்ளுவருக்கு பார்த்ததே இல்லை. நம்முடைய ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, மிகச்சிறந்த தமிழர்களாக இருப்பவர்கள் தமிழர் அல்லாதார் போல் தோற்றம் இருக்க வேண்டும்னு நமக்கு மனசுக்குள்ள சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சிவாஜி கணேசன் வைரமுத்தும் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றது வந்து தமிழருடைய ஆடையே கிடையாது. அதே மாதிரி வள்ளுவத்தை பத்தியும் சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்க. வள்ளுவத்தை படிக்க 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 ஒவ்வொரு இப்ப எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவரெண்டும் கண்ணன்ப வாழும் உயர்க்குன்னு சொன்னாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல பரிமையாளர்ல இருந்து ஆரம்பிச்சு சாலமன் பாப்பையா வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, கணிதம் ரொம்ப முக்கியம், இது எழுத படிக்க தெரியல ரொம்ப முக்கியம், அது ரெண்டும் நம்ம கண்ணு மாறின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. கடிதம் முக்கியம்தான், எழுதி படிக்க தெரியும் ரொம்ப முக்கியம்தான், ஆனா இது ரெண்டையும் சொல்றதுக்கு என்னுடைய முதலாம் வகுப்பு ஆசிரியர் ரங்கசாமி சாரே போதும், இதுக்கு வள்ளுவர் தேவையில்லை. வள்ளுவர் சொல்றது அதை விட ரொம்ப ஆழமானது. எண் என்ப கணிதத்தை அடிப்படையாக வைத்த பொருளியல், எண் என்ப எழுத்து என்ப எழுத்தை அடிப்படையாக வைத்த இலக்கியம், அதன் மூலம் நாம் பெரும் பண்பாட்டு செறிவு, எண் என்ப ஏன எழுத்து என்ப இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு. வள்ளுவம் எப்படிப்பட்ட ஆழமான ஒரு நூல் அப்படின்னு யோசிப்பாருங்க. நம்ம இன்னும் மூழ்கி மூழ்கி எவ்வளவு முத்தெடுத்தாலும் இன்னும் பல முத்துக்கள் ஆழமான கடலில் வள்ளுவத்தில் இருக்கின்றன. அதனால எனக்கு வள்ளுவர் அவ்வளவு பிடிக்கும். பாரதியார் ஏன் பிடிக்கும், பாரதியார வந்து புரிய அறியாதவங்க அவர் வந்து தேசிய கவினாங்க, அவருடைய கவிதையை முழுமையா புரியாதவங்க அவரை வந்து சர்வதேசிய கவினாங்க. பாரதி ஒரு கவிஞரே கிடையாது, பாரதி வந்து ஒரு பிலாசபர், ஒரு தத்துவ ஞானி. கவிதை அவருடைய ஊடகம், தன்னுடைய தத்துவத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊடகம், ஒரு மொழிதான் அவருடைய கவிதை. எதை பத்தி பாடினாலும் கடைசியில உலக நன்மையை பத்தி பேசின ஒரு மனுஷன். இந்த காணி நிலம் வேண்டும் ஒன்று எழுதினார், அதுல வந்து எல்லாம் சொல்லுவார், 10-12 தென்னை மரம் வேணும், நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும், கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பட வேணும், சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தெண்டல் வர வேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதை கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும். முடிஞ்சு வச்சுல, எல்லாமே முடிஞ்சு, இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஆனா கடைகள் என்ன சொன்னாரு, எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். பாஞ்சாலி சோகத்தை பாடி முடிக்கும் போது, ஓம் என்று உரைத்தன தேவர், ஓம் ஓம் என்று உருமிச்சு வானம், பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, விண்ணை பூழி படுத்தியதாம் சுழற்காற்று, சாமி தருமன் புவிக்கே என சாட்சி உரைத்தன பூதங்களைந்தும், நாமும் கதையை முடித்தோம். முடிச்சாச்சு இல்ல, போக வேண்டியதானே. ஆனா கடைசி வரி, நாமும் கதையை முடித்தோம், இந்த நானிலமுற்றும் நல்லின்பத்தில் வாழ்க. எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு, வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து. இவ்வளவு முடிச்சதுக்கப்புறம் அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம்ல, இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும். அதுதான் பாரதி, அதுதான் எனக்கு பிடிச்சது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா இதுதான் அந்த குணமாக இருக்க வேண்டும். தன்னை பற்றி மட்டுமே யோசிக்காமல் தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் மேன்மை ஒரு குணமாக தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக உரைத்த காரணத்தினால் எனக்கு பாரதியை பிடிக்கும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.